எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மன மகிழ்ச்சியான இந்த நல்ல நாளுக்காக அவன் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, நீர் பேசாத கல்லும் மரமும் நீர் அல்ல. நீர் யார் என்பதை நீர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறீர். உடைய வல்லமை செய்யும் செயல்களை வெளிப்படுத்துகிறீர். நாங்கள் யார் என்பதை உம்முடைய வேத வசனங்கள் வழியாக உணர்த்துகிறீர். உமக்கு எது பிரியமானது என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். உமக்கு பிரியமான வழிகளில் நடப்பதற்கு வசனத்தை எங்களுக்கு தருகிறீர். இந்த நாளிலும் எங்களுக்கு தேவையான மன்னாவை நீர் தாரும். கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் வழியாக நீர் வெளிப்படும். ஒவ்வொருவரோடும் பேசும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற வனமாய் நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஐ கிரீட் யூ ஆல் இன் தி நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் த கிரைஸ்ட். இந்த நாளில் சிந்தனைக்காக நான் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது, லெந்து காலம் எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், இட்ஸ் அ டைம் டு ரெக்கன்சைல், இட்ஸ் அ டைம் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். ஒருவேளை லெந்து காலம் என்பது ஒப்புரவாகுதலின் காலம். அதிகமாய் ஒப்புரவாகுதல் என்கிற வார்த்தையை நாம் சிந்திக்கும் பொழுது, ஒருவேளை தேவன் அதிகமாக நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு ஒப்புரவாகுதல். பிரியமானவர்களே, இந்த லெந்து காலங்களில் நாம் அநேக காரியங்களை நாம் என்ன செய்கிறோம், அதிகமாய் நாம் யோசிக்கிறோம். லெந்து காலங்கள் என்பது எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அல்லது ஒரு திருச்சபையின் வாழ்க்கையில நம்மை நாமே பார்த்து நம்மை தேவனுக்கு பிரியமானவர்களாக மாற்றிக்கொள்ளுகிற ஒரு காலம். த டைம் டு see who we are and also rededicate unto God. கர்த்தருக்கு நம்மை நாமே அர்ப்பணிக்கிற ஒரு காலம் தான் Lent season. பிரியமானவர்களே, லெந்து காலத்தில் நாம் அதிகமாக எதை சிந்திக்கிறோம் என்று சொன்னால், லெந்து காலத்தினுடைய முக்கியமான சாராம்சம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவினுடைய பாடுகள், கிறிஸ்துவினுடைய மரணம், கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெடுதல். லெந்து காலம் என்பது எதை அதிகமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், அபவுட் த சஃபரிங் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் ஆல்சோ த டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஆல்சோ த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இவைகளை தான் நாம் என்ன செய்கிறோம், ஆழமாய் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, ஆர்டினரி வே ஆஃப் லைஃப் என்று ஒன்று உண்டு, சிலுவையை சார்ந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை உண்டு. ஆர்டினரி வே ஆஃப் லைஃப், அதற்கு சிலுவையும் இல்லை, அதற்கு நித்திய வாழ்வும் இல்லை. தட் ஹஸ் நோ எட்டர்னல் லைஃப் அண்ட் ஆல்சோ நோ கிராஸ். தட்ஸ் ஆர்டினரி வே ஆஃப் லைஃப். ஆனால் இன்னொரு வாழ்க்கை உண்டு, தட் லைஃப் ஹஸ் கிராஸ் அண்ட் ஆல்சோ எட்டர்னல் லைஃப். அந்த வாழ்க்கைக்கு சிலுவை உண்டு, பாடுகள் உண்டு, நித்திய வாழ்க்கையும் உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய துவக்கமே சிலுவையில் இருந்து ஆரம்பமாகுது. த ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டார்ட்ஸ், த ஜர்னி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கிராஸ் அண்ட் இட் கண்டினியூஸ் டு க்ரோ இன் ஃபெய்த். அது விசுவாசத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் வளருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு விசுவாசம் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் பலப்படுத்துகிறது. விசுவாசத்திலே நாம் வளர்ந்து கொண்டே போகிறோம். ஸோ அந்த முதல் நிலை எப்படி சிலுவையில் ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், அந்த மனமாற்றம், த ரெப்பன்டன்ஸ், அதுதான் இந்த லெந்து காலத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முழுவதுமாய் கிறிஸ்துவை சார்ந்து நிற்பது அல்லது முழுவதுமாய் கிறிஸ்துவோடு கூட இணைந்து நிற்கின்ற ஒரு காலம். லைக் இயற்கையை நம்ம பார்க்கும்போது, துளிர் விடுகிற காலத்தில் எல்லா இலைகள் எல்லாம் அது உதிர்த்து விட்டு ஒரு புதிய இலை வருவதற்காக அல்லது ஒரு புதிய இலை வருகின்ற அது காத்திருக்குமாம். இந்த லெந்து காலம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அதே போல ஒரு புதிய துளிரை நாம் பெறுவதற்காக நாம் காத்திருக்கின்ற காலம். அது எப்படி காத்திருக்கும் என்று சொன்னால், அந்த புதிய துளிர் வரும்போது அது என்ன செய்கிறது, அந்த மரத்தை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், அந்த இருக்கிற இடத்துல அது புதிதாக அது வெளியே வருகிறது. ஒரு கடினமான ஒரு வாழ்க்கையை கடந்து ஒரு புதிய இலை போல அது வெளியே வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் இந்த பாடு மரணங்கள் என்ன செய்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்துவை வெளியே கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கை நிலைக்குள்ளாக நம்மை கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, லெந்து காலத்தில் தான் அதிகமான மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களாம். மற்ற காலங்களை காற்றிலும் லெந்து காலத்தில், காரணம் என்ன வேண்டு சொன்னால், லெந்து காலங்கள் அது ஒரு விலையேற பெற்ற காலம். திருச்சபைகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிற மார்ட்டின் லூத்தர் ஆண்டவரை சொந்த இரட்சகராக இவர் ஏற்றுக்கொண்டதை குறித்து அவர் சொல்லும் போது, நான் லெந்து காலத்தில் நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன வேண்டு சொன்னால், லெந்து காலத்தில் அதிகமாய் நாம் கிறிஸ்துவை சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். மாத்திரமல்ல, அந்த லெந்து காலம் நம்ம என்ன செய்கிறது என்று சொன்னால், நம் மூலமாக கிறிஸ்துவானவரை வெளிப்படுத்துகிறோம். வி ரிஃப்ளெக்ட் கிறைஸ்ட் எஸ்பெஷலி இந்த லெண்டன் சீசன். காரணம் என்ன சொன்னால், அதிகமாய் தேவனுடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய முக்கியமான சிந்தனை என்ன சொன்னால், டைம் டு ரெக்கன்சிலேஷன். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த காலம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒப்புரவாகுதல் அல்லது சரி செய்தல், ரெண்டுமே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வாட் இஸ் ரெக்கன்சிலியேஷன்? ஒப்புரவாகுதல் என்று சொன்னால் என்ன? பிரிங்கிங் டூ பார்ட்டிஸ் இன் டு பீஸ்ஃபுல் ரிலேஷன். இருதரத்தாரை, இரண்டு வாழ்க்கை நிலையில் இருக்கிற மக்களை, அல்லது இரண்டு வித்தியாசமான சூழ்நிலையில் இருக்கிற மக்களை, அல்லது வெவ்வேறு சிந்தனை உடைய மக்களை ஒரே நிலைக்குள்ளாக, பிரிங்கிங் டுகெதர் இன் ஒன் பிளாட்ஃபார்ம், அதுதான் ஒப்புரவாகுதல், அதுதான் ரெக்கன்சிலியேஷன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பல நாடுகள் பல நேரங்களில் சில ஊர், ரெண்டு ஊர் ஒன்று சேருவார்கள். நல்ல ரெக்கன்சிலேஷன் என்னன்னு கேட்டால், நல்ல ஒரு குடும்பம் அமைவது, ரெண்டு குடும்பம் ஒன்றிணைக்கப்படும். சில நேரங்களில் ரெண்டு தேசங்கள் ஒன்றிணைக்கப்படுகிறது. பல நேரங்களில் நல்ல சுமூகமாக இருக்கிற தேசங்கள் பிரிந்தும் போகிறது. ஆனால் ஒன்றிணைக்கப்படும்போது அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு புதிய ஒரு கிருபை ஒன்று வருகிறது. என்ன கிருபைன்னு பார்த்தா, அங்கே ஒரு சமாதானம் பிறக்கிறது. பிரிங்கிங் டுகெதர் அஸ் அ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நண்பர்களாக, அது மாத்திரமல்ல, நீண்ட நாட்களாக பகைஞ்சராக இருந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டார்கள். ஸோ ரெக்கன்சிலியேஷன் பிரிங்ஸ் பீஸ் அண்ட் ஜாய். எங்கெல்லாம் ஒப்புரவாகுதல் நடக்கிறதோ அங்கே ஒரு சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. யார் ரெண்டு பேர் ஒன்றிணைந்தாலும் அங்கே ஒரு புதிய மகிழ்ச்சி இருக்கும், அங்கே ஒரு புதிய சந்தோஷம் உண்டாகும். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இது எப்படிப்பட்டது என்று சொன்னால், மேபி அமாங் த இண்டிவிஜுவல், அமாங் த ஃபேமிலி, இந்த ரெக்கன்சிலியேஷன் என்ன செய்கிறது என்று சொன்னால், புதிய கிருபைகளை கொண்டு வருது. வேதத்தில் ஒரே ஒரு வார்த்தையை பவுலடியார் மிக தெளிவாக சொல்லுகிறார். தேவன் நம்ம எல்லாருக்குமே கொடுத்த ஒரு ஊழியம் என்னன்னு கேட்டால், ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை தேவன் தந்தார் என்று பவுல் சொல்கிறார். வாசியுங்கள் 2 Corinthians 5:8, 2 Corinthians 5:8. பிரியமானவர்களே, பவுல் சொல்றாரு, ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நமக்கு தேவன் தந்தார். ஒருவேளை இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நினைக்கிறோம், ஊழியம் அப்படின்னா மேபி ப்ரீச்சிங் ஆர் சிங்கிங் ஆர் சேயிங் காஸ்பல் டு சம்வன், இதெல்லாம் ஊழியங்களாக நாம் வைக்கிறோம். ஆனால் இதை காட்டிலும் ஒரு மேலான ஊழியம் இருக்குது. என்ன ஊழியம் கேட்டால், ஒப்புரவாகுதல். நம்ம ரெண்டு பேரை ஒன்றாக கொண்டு வருவது, ரெண்டு குடும்பங்களை ஒன்றாக இணைப்பது, அல்லது பிரிந்து போனவர்களை திரும்பவும் அவருடைய முதல் நிலைக்கு கொண்டு வருவதுதான் ஒப்புரவாகுதல். ஒருவேளை இந்த லெந்து காலத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஊழியம் என்னன்னு கேட்டால், ஒப்புரவாகுதலின் ஊழியம் செய்ய வாருங்கள் என்று அழைக்கிறார். ஸோ God calls us to do the ministry of reconciliation. நம்ம இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம பார்க்கிறோம், நம்ம ஒவ்வொரு நாளும் பல மக்களை பார்க்கிறோம், பிரிந்து போன மக்களை பார்க்கிறோம், உடைந்து போன மக்களை பார்க்கிறோம், இனி வாழ்க்கையின் எதிர்காலமே இல்லை என்று பார்க்கிற நிலையில் இருக்கிற அநேக மக்களை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவர்களை திரும்பவும் நாம் ஒரு நிலைக்குள்ளாக கொண்டு வர ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, முதலாவது இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்தவுடன் முதல் காரியம் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், முதலாவது உங்களையும் என்னையும் தேவனோடு கூட ஒப்புரவாக அழைக்கிறார். God calls us to reconcile with him. அவரோடு கூட ஒப்புரவாக அழைக்கிறார். நம்ம நினைக்கலாம், ஆண்டவரோடு நான் எப்படி ஒப்புரவாக முடியும், ஆண்டவருக்கும் எனக்கும் இருந்த நிலை என்ன? பிரியமானவர்களே, முதலாவது காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நாம் அவரோடு கூட ஒப்புரவாக அவர் அழைக்கிறார். We have to check how I am related to God. எனக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம ஒப்புரவாகுதலை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லலாம், ஒப்புரவாக வேண்டும் என்று நாம் விரும்பலாம். ஆனால் தேவன் முதலாவது என்ன சொல்கிறார், ஒவ்வொரு தனி நபரும் தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God wants us each and every individual to have reconciled with him. அவரோடு கூட ஒரு நல்ல ஒப்புரவாகுதலை ஆண்டவர் அடைக்கிறார். பிரியமானவர்களே, பவுல் அதை அழகாக சொல்கிறார். எப்படி நம்மோடு கூட ஆண்டவர் ஒப்புரவாக விரும்பினார் அல்லது அதை எப்படி ஆண்டவர் தெரியப்படுத்தினார் என்று சொன்னால், நம்மோடு கூட ஒப்புரவாக அவர் தன்னுடைய நிலையை விட்டு இறங்கி வந்தாராம். அதால் எந்த காலம் ரைட், ஆண்டவர் உன்னதங்களில் இருந்து நம்மை தேடி வந்தார். தேடி வந்தவர் மாத்திரமல்ல, நம்மை அன்போடு அழைத்தார். He called us. He came down and he called us. அழைத்து விட்டு நமக்காக அவர் மரித்தாராம். He died for us. எதற்காக? நம்முடைய வாழ்க்கையில நாம் அவரோடு கூட இணைந்து கொள்வதற்கு வழிவாசல்களை திறந்தாராம். He opened the way. ஏதேனில அங்கே ஆதாம் தேவனை கண்டு பயந்து ஓடினான், இங்கே இயேசுவானவர் திரும்பவும் என் அருகில் வா என்று அழைப்பதற்காக அவர் என்ன செய்தாராம், இறங்கி வந்தாராம். பிரியமானவர்கள், அதைதான் கொலேசிய திருச்சபைக்கு பவுல் எழுதும்போது கொலேசியர் 21:21 விதமாய் சொல்லுகிறார். கொலேசியர் 21:21 பிரியமானவர்களே, முன்னே எப்படி இருந்தோம் நம்ம அப்படின்னு பார்த்தா, அந்நியரா இருந்தோமா, துர்க்கிரியைகளில் இருந்தோமா, மனதில் சத்துருக்களாக இருந்தோமா, அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்களை அவர் என்ன செய்தாராம், பரிசுத்தராக மாற்றினார், குற்றமற்றவர்களாக மாற்றினார், கண்டிக்கப்பட வேண்டியவர்களை கண்டிக்க அதாவது தண்டிக்கப்படாதபடிக்கு மாற்றினார் அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தின் முதல் பாகத்தை அவர் இறங்கி வந்து என்ன செய்தார், எல்லா ஜனங்களையும் ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதையெல்லாம் எப்படி செய்தாராம், அவர் தம்முடைய மரணத்தின் மூலமாக அவர் செய்தாராம். த்ரூ இஸ் டெத், எங்கேயோ இருந்த சத்துருக்களாக அந்நியராக இருந்தவர்களை எல்லாம் அருகிலே அழைத்தாராம். God took initiation in the mission of reconciliation. ஒப்புரவாகுதலின் அருட்பணியை தேவன் ஆரம்பித்து வைத்தார். ஒருவேளை ஆண்டவர் நம்மை தேடி வரவில்லை என்று சொன்னால், யோசித்து பாருங்கள், நம்ம இன்றைக்கு பெற்றிருக்கிற இந்த கிருபையான வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், அல்லது நம்முடைய எதிர்காலம் நித்திய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும். கொலேசியர் 1:20 பவுல் சொல்லும்போது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிருந்தது. எல்லாவற்றையும் ஒப்புரவாக்குவதற்கு இரத்தத்தை சிந்தினார். பிரியமானவர், ரெக்கன்சிலியேஷன் லீட்ஸ் டு பீஸ். அது ஒரு புதிய சமாதானத்திற்குள்ளாய் வருகிறது. இட் இஸ் நாட் யுவர் பிளான் பட் இட் இஸ் காட்ஸ் பிளான். இது தேவனுடைய சித்தம். நம்ம ரெக்கன்சிலியேஷன் அந்த ஒப்புரவாக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். பவுல் இதை மிக அழகாய் சொல்லுகிறார். ரோமர் 5:11 த ரெக்கன்சிலியேஷன் இஸ் அவைலபிள் டு ஆல் த்ரூ கிரைஸ்ட். கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஒப்புரவாகுதலை ஒப்புரவாகிறோம் நாம் தேவனோடு கூட. பிரியமானவர்களே, வி ஆர் ரிமைண்டட் டு ஹிம் த்ரூ கம்மிங் டு ஹிம் அண்ட் அக்செப்ட் ஹிம். தட் இஸ் அ கிரேட் சால்வேஷன். அவரை அவரண்டை வந்து அவர் ரத்தத்தின் மூலமாக ஏற்படுத்தின அந்த உன்னதமான ஒப்புரவாகுதலை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அதற்கு நல்ல உதாரணமாக நம்ம வேதத்தில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கெட்ட குமாரனுடைய வாழ்க்கை. வி நோ அபவுட் த ஸ்டோரி ஆஃப் ப்ராடிகல் சன். அவன் என்ன செய்தான், தேவன் தகப்பனை விட்டு தூரமாய் போய்விட்டான். அவன் தன்னிடம் இருந்த சொத்துக்களை எல்லாம் அழித்து விட்டான். ஒரு நாள் அவன் யோசிக்கிறான், ஐயோ என் தகப்பன் வீட்டில் எவ்வளவு நிறைவாய் மக்கள் உண்டு மகிழ்கிறார்கள், ஆனால் நானோ ஒருவேளை ஆகாரத்திற்காக கஷ்டப்படுகிறேன். பிரியமானவர்களே, ஒப்புரவாகுதல் எங்கே ஆரம்பமாகிறது என்று சொன்னால், when we think about the blessings in Christ, கிறிஸ்துவில் தேவன் ஏற்படுத்தின விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை நாம் சிந்திக்கும் பொழுது ஒப்புரவாகுதல் ஆரம்பம். அந்த அதை சிந்தித்தவுடன் கெட்ட குமாரன் என்ன செய்தான் தெரியுமா? எழுந்து நடக்க ஆரம்பித்தான். எந்த பக்கமாக? தன் தகப்பின் வீட்டை நோக்கி நடந்து வந்தான். சோ நம்ம ஒப்புரவாகுதல், தேவனிடத்தில் எல்லா ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று நினைத்து கொண்டே என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்கிற வாழ்க்கை வாழ்வது ஒப்புரவாகுதலின் வாழ்க்கை அல்ல. நான் இருக்கிற இடத்திலிருந்து தேவனுடைய கிருபைகளை உணர்ந்தவுடன் அவருடைய கிருபைக்கு நேராக நான் நடக்க வேண்டும். இட்ஸ் அன் ஆக்ஷன், அது ஒரு செயல்பாடுகள். சோ இட் ஹாஸ் டு ரிவீல் டே பை டே, ஒவ்வொரு நாளும் இது நடக்க வேண்டும். அவன் என்ன செய்தான்? தகப்பனுடைய வீட்டை நோக்கி நடந்து வந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வந்தவுடன் அவன் என்ன செய்தான் தெரியுமா? தகப்பனத்தில் என்ன கேட்கணும்னு வந்தான்? தகப்பனே என்னை என்ன செய்யும், என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் தகப்பன் என்ன செய்தார் தெரியுமா? அவன் தகப்பன் சரியான இடத்திற்கு வந்து நின்றான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், என் தகப்பன் வீட்டில் எல்லாம் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு உலகத்தில் அநேக மக்கள் இன்னும் தேவனை குறித்து கேள்விப்பட்டும் தேவனுக்கு அருகில் வராமல் தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. ஆனால் த ரியல் ரெக்கன்சிலியேஷன் இஸ் கம்மிங் டு த ரைட் பிளேஸ், சரியான இடத்திற்கு வர வேண்டும். வந்தவுடன் என்ன ஆனா? தகப்பன் அவனை பார்த்து என்ன சொன்னார்? உடனே அவனை கட்டி அணைத்தார். வேதம் சொல்கிறது அவர் மகனை தேடி ஓடினார். அது மாத்திரமல்ல, அவரை கட்டி பிடித்து முத்தமிட்டார் என்று பார்க்கிறோம். சுப்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒப்புரவாகுதல் தேவன் பக்கம் செய்ய வேண்டியதை தேவன் செய்து முடித்து விட்டார். ஆனால் நீங்களும் நானும் அவரோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்று சொன்னால், வி ஹாவ் டு ஃபுல்ஃபில் அவர் பார்ட், நம் பக்கம் நாம் செய்ய வேண்டிய வேலை. தேவனை குறித்து அறிந்து கொண்ட அந்த நிலையோடு நின்று விடாமல் அதை சுதந்தரிப்பதற்காக நாம் முன்னேறி செல்ல வேண்டும். When we come to right place, we get everything. எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளை, இந்த லிந்து காலத்தில் நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற அந்த ஒப்புரவாகுதல் நிலை எப்படி இருக்குது? Do we have the right relationship? சரியான ஒரு உறவு இருக்கிறதா, அல்லது இன்னமும் நாம் கொஞ்சம் தூரத்தில் நின்று கொண்டு தேவனை பார்த்து கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அவரோடு கூட ஒரு ஒப்புரவாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் கவலை இல்லை. We may be in any condition, but God wants us to reconcile. அவர் நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்க அவர் விரும்புகிறார். இரண்டாவது காரியம், ஒப்புரவாகுதலை அடுத்த நிலையில் நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், reconciliation among brothers, சகோதரர்களுக்குள்ளான ஒரு ஒப்புரவாகுதல். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்திலேயே மிக கடினமான ஒரு வாழ்க்கை நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர்களுக்குள்ளாக ஒரு ஒப்புரவாகுதல். இன்னைக்கு நிறைய சகோதரர்களுக்குள்ள ஒப்புரவாகுதல் இருப்பதில்லை. அதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டு கேஸ், நிலத்தை பிரிச்சிருப்பாங்க, கோர்ட்ல போய் என்ன செய்வாங்க, நின்று கொண்டிருப்பார்கள். வருஷ கணக்கில் கோர்ட்ல கேஸ் இழுத்துட்டே இருக்கும். சொந்த சகோதரர்கள், ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள். காரணம் என்ன? இதுல நிறைய கிறிஸ்தவர்கள் உண்டு, நாட் ஓன்லி நான் கிறிஸ்டியன் பட் கிறிஸ்டியன்ஸ் ஆல்சோ இன்க்ளூட். பிரியமானவர்களே, காரணம் என்னவென்று சொன்னால், ஒப்புரவாகுதலை நாம் இன்னும் சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை. ரெகுலரைஸ் த ரெக்கன்சிலியேஷன் இன்சைட் த ஃபேமிலி, எஸ்பெஷலி அமாங் த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சகோதர சகோதரிகளோடு கூட. நல்ல வேத வசனத்தை நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நாம் வாசிக்க கேட்ட ஆதியாகமம் 45வது வசனத்தை, அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். ஆதியாகமம் 45வது அதிகாரம் சகோதரர்களுக்குள்ளான ஒப்புரவாகுதலினுடைய ஒரு அருமையான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. The picture, the life of Joseph, யோசேப்பின் வாழ்க்கையானது சகோதரர்களோடு கூட ஒப்புரவாகுவதற்குரிய ஒரு நல்ல ஒரு பாடத்தை அங்கே கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நமக்கு நன்றாக தெரியும் யோசேப்பின் வாழ்க்கை குறித்து நமக்கு தெரியும். He was persecuted by his own brothers, தன் சொந்த சகோதரர்களாக அவன் என்ன செய்தான், வெறுக்கப்பட்டான். எதற்காக வெறுக்கப்பட்டான்? அவன் ரொம்ப நேர்மையாக இருந்தான். He was very honesty and integrity. அவனிடத்தில் இருந்த உண்மை தன்மையும் அவனிடத்தில் இருந்த நேர்மை தன்மை தான் என்னாச்சுன்னா, தன் சகோதரர்கள்லாம் அவனை வெறுக்க ஆரம்பித்தார்கள். வெறுத்து வெறுத்து ஒரு நாள் என்ன செய்தார்கள், அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி குழியில தள்ளி போட்டார்கள். ஏதோ சூழ்நிலையில குழியிலிருந்து அவனை காப்பாற்றி அந்நிய தேசத்திற்கு வித்து போட்டு வந்துட்டார்கள். ஒருவேளை வாழ்க்கையில் ரொம்ப கடினமான வாழ்க்கை சூழ்நிலை தான். அவன் ஒருவேளை அவன் சொல்லியிருக்கலாம், என் சகோதரர் இன்னொரு முறை கண்ணில் பார்த்தாலும் என்ன செய்வேன், அவளை கொன்றே போடுவேன், எனக்கு அவ்வளவு துரோகம் பண்ணார்கள். இன்னைக்கு நம்ம மனசுல கூட நிறைய சகோதரர்களை குறித்த அந்த கவலை இருக்கும். நிறைய பேருக்கு அந்த பாரம் உண்டு, என் சகோதரன் என்னை அப்படி பண்ணிட்டான், என் சகோதரின் சொத்துக்களை எல்லாம் ஏமாற்றி விட்டான், என் சகோதரன் என்னை என்ன செய்யவில்லை, என்னை தவறாக வழி நடத்தி விட்டான். இன் மெனி மெனி டைம் வி ஆல்சோ ஃபீல் இட் த சேம் வே. பிரியமானவர்களே, நல்லா நம்ம யோசித்து பார்த்தோன்னா, யோசேப்பு தன் தகப்பனை விட்டு வீட்டை பிரிந்து விட்டான். வருடங்கள் பல கடந்து விட்டது. அவனுக்கு ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? தேவனை மாத்திரமே நம்பி இருந்தான். தேவன் அவனுக்கு நாளுக்கு நாள் அவனிடத்தில் தேவன் அவனுடைய கிருபையின் ஆசீர்வாதங்களை ஞானத்தை கொடுத்து கொண்டே இருந்தான். அவன் ஞானத்தில் ரொம்ப தெரிந்தவனா மாறினான். அவன் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்யறான், அறிகிற நிலைக்கு வந்து விட்டான். ஹி பிகம் வெரி வைஸ் அண்ட் ஆல்சோ ஃபில்ட் வித் காட்ஸ் விஸ்டம். தேவ ஞானத்தால் நிரப்பப்பட்டவனா இருந்தான். பிரியமான தேசத்தில் அவனுக்கு ஒரு நல்ல பொறுப்பெல்லாம் கிடைச்சி அவனை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் அங்கே தேசத்தில் வைத்து விட்டார்கள். இந்த தேசத்தில் அடிமையாக இருந்தானோ ஹி பிகம் கிரேட் இன் த சேம் நேஷன். அந்த தேசத்தில் உயர்ந்த இடத்துல இப்போ பாருங்க, அந்த சூழ்நிலையில் தான் தன் சகோதரர்களை பார்க்கிறான். It was not an ordinary situation. அது ஒரு சாதாரண வாழ்க்கை நிலை அல்ல. உயரமான தேசத்தின் உன்னதமான நிலைக்கு வந்து விட்டான். அவனுடைய கரத்தில் எல்லா அதிகாரம் இருந்தது. He had all the power. He could punish anyone. யாரை வேண்டுமென்றாலும் எப்படியும் அவன் நடத்தியிருக்கலாம். அந்த நேரத்தில் தன் சகோதரர்கள் வந்து நிற்கிறார்கள். நிற்கும்போது பிரியமானவர்களே, அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அங்கே 45:4 Someone can read Genesis chapter 45 verse 4. பிரியமானவர்களே, எப்படி இருந்து யோசித்து பாருங்க. தன் சொந்த சகோதரர்கள், தன்னை விற்று போட்டவர்கள், தன்னை ஒரு மனிதனாகவே மதிக்க விரும்பாதவர்கள் இப்போ எல்லாம் சுற்றி நிற்கிறார்கள். ஒருவன் நின்று கொண்டு சொல்கிறான், நான் தான் யோசிப்பு. ஒரு நிமிஷத்தில் வேதம் சொல்ல அவங்களாம் கலங்கி போனார்கள். அவங்களாம் எவ்வளோ பயம் இருந்திருக்கும் பாருங்கள். அந்நிய தேசத்தில் போய் அந்நிய தேசத்தின் தலைவராக இருக்கிற ஒரு மனிதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கார். அப்படி அன்று பயப்படுகிற அந்த மனிதன் சொல்கிறான், நான் தான் யோசிப்பு, என்னை விற்று போட்டவர்கள் நீங்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மிக கடினமான வாழ்க்கை சூழ்நிலை. ஆனால் யோசேப்பு ஒப்புரவாகுதலை அங்கே அவன் எப்படி வெளிப்படுத்துகிறான் பாருங்கள். ஒருவேளை இது ரொம்ப கடினம்தான் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் நம்ம நினைப்போம், நானாக என்னுடைய சகோதரோட கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், இந்த லெந்து காலத்தில் உன் சகோதரனோடு கூட நீ ஒப்புரவாக வேண்டும். பிரியமானவர்களே, யோசேப்பை வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். யோசேப் சொல்கிறான், பக்கத்தில் வந்து நின்று கொண்டு சொல்கிறான், என் கிட்டே வாருங்கள், கம் க்ளோசர் டு மீ. அருகில் வருவது ஒப்புரவாகுதலின் முதல் நிலை. இன்னைக்கு நிறைய பேர் பக்கத்திலே போக விரும்புவதில்லை. ஆனால் அவன் என்ன செய்கிறான், என் அருகில் வாருங்கள். அது மாத்திரமல்ல, அவன் சொல்கிற காரியம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வாழ்க்கை சூழ்நிலையில் எப்படிலாம் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எதனால் மனிதன் தூரம் போகிறான்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் ஜாப், வேலையினால் பிரிகிறோம். ஹெல்த் இஷ்யூஸ், அதுலேயும் வியாதிப்பட்டால் பிரிஞ்சு போயிடும். இல்லை அதிக செல்வந்தர்கள் ஆனாலும் பிரிஞ்சு போயிடுவாங்க. அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒருத்தர் ரொம்ப வசதியாயிட்டாலும் தம்பி, அதில் தம்பி ரொம்ப வசதியானாலும் உடனே பிரிந்து விடுவார்கள். மேபி மாடர்ன் லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை நிலைகள் இன்னைக்கு பிரிந்து விடுவோம். பீப்புள் ஹாவ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கருத்து வேறுபாடுகளினால் இன்னைக்கு என்ன செய்ய பிரிந்து விடுகிறார்கள். லுக்கிங் ஆல் பாஸ்ட் ஹேப்பனிங், கடந்த நிகழ்வுகளை எல்லாம் நினைப்பதினால் பிரிந்து போகிறார்கள். ஒருவேளை எனக்கு அவன் அன்னைக்கு அப்படி சொன்னா, இன்னைக்கு இப்படி செய்தான், so many thing, not ready to forgive, மன்னிக்க முடியாததுனால இரு தூர தூரமாய் சென்று விடுகிறார்கள். ஹியர் வி சி, அவன் சொல்றான், தன் சொந்த சகோதரை பார்த்து, நீங்கள் எனக்கு எல்லாம் செய்தீர்கள், என்னை விற்று போட்டீர்கள். ஆனால் அவன் என்ன செய்யறான் தெரியுமா, நான் இவ்விடத்திற்கு வருவதற்கு தேவன் என்னை கொண்டு வந்தார். தேவன் என்னை உங்களுக்கு முன்னே உங்களை காப்பதற்காக இங்கே என்னை கொண்டு வந்தார் என்று சொல்லி, அவன் கடந்து வந்த பாதைகளில் ஏற்பட்ட எல்லா கடின நிகழ்வுகளையும் ஓரம் ஒதுக்கி வைக்கிறான். ஹி ஜஸ்ட் புட் ஆல் தி திங்ஸ் அவே, எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு சொல்றான், நான் உங்களை மன்னித்து விட்டேன். நீங்க என்னை என்ன செய்யவில்லை, இந்த தேசத்திற்கு அனுப்பவில்லை, தேவன் கொண்டு வந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தி ரெக்கன்சிலியேஷன் இஸ் நத்திங் பட் accepting the plan of God. தேவ சித்தத்தை ஏற்றுக்கொள்வதுதான் reconciliation. ஏன் என் சகோதரனை நான் வெறுக்கிறேன், ஏன் என் சகோதரனோடு என்னால் பேச முடியவில்லை. பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே ஒருவருக்கொருவர் இருக்கிற பிரிவினைகள் மாற்றப்படுகிறது, அங்கே நெருக்கமாகிறோம். அவன் சொல்றா பாருங்க, 5 சொல்லும் போது, கம்ஃபர்டிங் இஸ் பிரதர், சகோதரி வந்து கம்ஃபர்ட் பண்றான். என்ன சொல்ல தெரியுமா, விற்று போட்டீர்கள், உங்களுக்கு அது சஞ்சலமா இருக்க வேண்டாம், அது விசலமா இருக்க வேண்டாம்,
You no need to feel bad about that.
Anal priyamanavargale, how far we come down? Evlo nama irangi vanda apdi pesa nenaikrom. He was ready to comfort his own brother. Avangala apdi bayindu kondu nindru kondirukkar. Enna ipo raja samugathil avar nikkra andha nilai desathin uyandha governor. சாதாரண மக்கள் அது அந்நிய தேசத்திலிருந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற போல அந்த நாட்கள்ல பாதுகாப்பும் இல்லை. ரூமுக்குள்ளேயே வச்சு எதையும் என்ன செய்யலாம், கொலை செய்தாலும் கூட யாரும் கேட்க முடியாது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, சஞ்சலப்பட வேண்டாம். He was ready to comfort his brother. That comfort that brings very closer to one another. அது மாத்திரமல்ல அவன் சொல்லலாம், I will carry you. 11th வசனம் சொல்லும் போது, நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நான் என்ன செய்வேன், பாதுகாப்பேன் என்று சொல்கிறான். The best passage of ரெக்கன்சிலேஷன் நம்ம பார்ப்போம்னா, இயேசு அதுக்கு நமக்கு ஒரே ஒரு காரியம் கற்றுக் கொடுப்பார். என்ன, மத்தேயு 5:24 வசனத்தில், தேவ சமூகத்தில் நீ காணிக்கை படைக்க வந்து நிற்கும் போது உன் சகோதரனுக்கும் உனக்கும் சரியான ஒரு ஒப்புரவாகுதல் இல்லை என்று நீ கண்டால், உன் காணிக்கை அங்கேயே வச்சுட்டு நீ என்ன செய்ய, முதலாவது போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகு. Then come and place the offering in the God's place. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, do we have enmity with our own brothers? நம்முடைய சொந்த சகோதரரோடு கூட நமக்குள்ளாக ஏதாவது enmity இருந்தால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, we have to try to reconcile. அதை நாம் சரி செய்ய வேண்டும். அதுதான் லிந்து காலத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார். அவர் நம்மோடு கூட ஒப்புரவாவதற்காக இரத்தத்தை சிந்தி அவர் என்ன செய்தார், இறங்கி வந்து நம்மை ஏற்றுக்கொண்டார். நாம் அவரோடு கூட ஒப்புரவாகி வாழ்வதற்கு அவர் கிருபை செய்தார். நிறைவாக இன்னொரு ஒப்புரவாகுதல் எதை குறித்து என்று சொன்னால், ரெக்கன்சிலியேஷன் இன் த சர்ச். தேவனுடைய ஆலயத்தில் ஒரு ஒப்புரவாகுதல் தேவை. ஏனென்று சொன்னால், ஆண்டவருடைய நாம் வாசிக்க கேட்ட 2 வேத பகுதியில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா, எபேசியர் 2 நம்மை எல்லாரையும் ஒப்புரவாகுதலுக்கு அழைக்கிறார். ஒப்புரவாகுதல் என்று சொன்னால், திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவரும் சக மக்களோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். So we have to experience or exercise reconciliation in the church. திருச்சபையில் நாம் ஒப்புரவாகுதலை நாம் பயன்படுத்த வேண்டும். God reconcile individual and brings to the church. ஒவ்வொரு தனி மனிதனோடு தேவன் ஒப்புரவானதினாலே தனி மனிதனை ஆண்டவர் திருச்சபையில் கொண்டு வந்து சேர்த்தார். யோசித்து பாருங்க, ஒவ்வொரு திருச்சபைக்குள்ளாக ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனை கொண்டு வரும்போது அவரை ஏற்றுக்கொண்டவர்களை எல்லாம் அனுதினமும் கர்த்தர் திருச்சபையில் சேர்த்தார் என்று சொல்லி அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல நாம பார்க்கிறோம். So who are accepted Jesus Christ, God took initiation in bringing them to one place. அவங்களை ஒரு இடத்துக்கு அவர் கொண்டு வந்தார். இப்போ ஒன்றாக உள்ள வந்தவர்களுக்கு இடையில இப்போ என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், பலவிதமான கருத்து வேறுபாடுகள், மேபி டிஃபரன்ஸ் ஆஃப் நேச்சர் கேரக்டர், வித்தியாசங்கள் வர ஆரம்பித்து விட்டது. ஆனால் வித்தியாசமாக இருந்தவர்களை எல்லாம் ஒரே ரத்தத்தால் தான் இயேசு கழுவினார். ஒரே ரத்தத்தினால் தான் எல்லாரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றினார். ஒரே விசுவாசத்தினால் தான் திருச்சபையை உருவாக்கினார். ஒரே நம்பிக்கையில தான் எல்லாரும் வாழ்வதற்காக வழியை திறந்தார். ஒரே இடத்திற்கு தான் எல்லாரையும் அடைத்து செல்வதற்காக நம்மை உருவாக்கினார். நித்திய ராஜ்யம், யோசித்து பாருங்க, எங்கேயோ இருந்த மனிதனை அவர் ஒன்றாக்கினார். எபேசியர் 2:12 வசனத்தில் பார்க்கணும்னா, அங்கே வாசியுங்கள், 12 வசனம், எபேசியர் 2:12 வசனம், கிறிஸ்துவை சேராதவர்கள் இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள். அப்படின்னா இஸ்ரவேல் அல்லாதவர்கள் பிரியமானவர்களே, பாருங்க யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கே தேவனுடைய தேவனை சேராதவர்கள், புறம்பானவர்கள், அது மாத்திரமல்ல அந்நியர், நம்பிக்கையற்றவர்கள், இவங்களை எல்லாரையும் என்ன செய்தாராம், ஆண்டவருடைய ரத்தத்தை கொடுத்து கழுவி என்ன செய்தாராம், 14th வசனத்தில் இருதரத்தாரையும் அவர் என்ன செய்தாராம், ஒன்றாக்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து போட்டார். திருச்சபைக்குள்ள ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து சேர்த்த போது அவர் எல்லாரையும் அவருடைய ரத்தத்தினால் கழுவி ஒருவருக்கும் மற்றொருவருக்கும் இடையில இருந்த தடுப்பு சுவர்களை எல்லாம் அவர் உடைச்சிட்டு என்ன செய்தார் என்று சொன்னால், ஒப்புரவாக்கினார். ஆனால் இந்த ஒப்புரவாகுதல் என்னாச்சு? அதை ஒப்புரவாக்கி என்ன செய்யலாம்? ஒரே வீடாக கட்டினாராம். அதன் தேவனுடைய வீடு என்று சொல்லப்படும். 19 வசனம் பிரியமானவர்களே, சோ தி சர்ச் ஆஃப் காட்ஸ் ஹவ் சர்ச் வந்து தேவனுடைய வீடா இருக்குது. சோ ஆண்டவர் திருச்சபையை எல்லாரையும் உள்ள கொண்டு வந்தவுடன் அவர் என்ன விரும்பினார்னா, எல்லாம் ஒரே ஒன்றித்து ஒப்புறமாக இருக்க ஆண்டவர் விரும்பினார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் திருச்சபைகளுக்குள் எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? பலவிதமான பிரிவினைகள். அவர்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள்? மெனி டைம் வி ஃபீல் பேட் அபவுட் அதர்ஸ். நம்ம மற்றவர்களை குறித்து அவங்க அப்படி செய்கிறார்கள், இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்றெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? அவர்களோடு கூட நீ ஒப்புறவாக உன்னை அழைக்கிறார். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்வது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருவும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார் என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வழிகளை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தனா, ஏன் இந்த ஒப்புரவாகுதல் வரவில்லை? ஏன் நீண்ட நாட்களாக எனக்கும் என்னோடு கூட தேவனை ஆராதிக்கிற, நான் ஆராதிக்கிற ஒரே தேவனை ஆராதிக்கிற என் சக விசுவாசியோடு ஏன் ஒப்புரவாகுதல் இல்லை? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தெலுந்து காலத்தில் நாம் சிந்தித்து பார்ப்போம். தெலுந்து காலத்தில் இதற்காக நாம் விசேஷமாக நாம் சிந்திக்க வேண்டும். எனக்கும் என் சக மனிதனுக்கும் இடையில ஏன் ஒப்புரவாகுதல் இல்லை? ஏன் என்னால் அவர்களோடு கூட இணைந்து நடக்க முடியவில்லை? ஏன் அவர்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட்? எனக்குள் இருக்கிற காரணம் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வி நோ, சில நேரங்களில் நமக்கு நன்றாக தெரியும், நல்ல தேவ ஜனங்கள் சண்டை போட்டுக் கொள்வார்கள். யாருமே அவர்களை என்ன செய்ய மாட்டாங்க, ஒப்புரவாவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. இன்னும் எரியிற நெருப்புல இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்துற ஒரு கூட்டம் உண்டு, பார்த்துருக்கீங்களா? ரெண்டு பேர் சண்டை போட்டாங்கன்னா அவரை பத்தி இவருக்கு, இவரை பத்தி அவருக்கு கொஞ்சம் பூஸ்ட் எல்லாம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல என்ன பண்ணுவாங்க, பிரிவினையை உருவாக்கி விடுவார்கள். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் சொல்லுகிறான், திருச்சபைக்குள்ளாக பிரிவினைகளை எல்லாம் அகற்றி விட்டு நடு சுவரை அவர் தகர்த்து போட்டு, God brought each and every one of us very close to one another. ஒருவரோடு ஒருவரை நெருக்கமாக. எப்படி ஒரு பில்டிங் ரொம்ப வருஷம் நிக்குதுன்னா அந்த பில்டிங் என்ன இருக்கு? இசை வினைப்பாக என்ன செய்யறது? ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? என்றைக்கோ விழுந்து போகும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சோ ரெக்கன்சிலியேஷன் இன் தி சர்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவனுடைய ஜனங்களுக்கு நடுவில் ஒப்புரவாகுதல் வேண்டும். பிரியமானவர்களே, சம்டைம் வி நோ இஃப் டூ பர்சன் ஆர் நாட் இன் ரைட் பிளாட்ஃபார்ம், இஃப் வி கெட் சான்ஸ் வி ஹாவ் டு ஹெல்ப். நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களோடு கூட நாம் இணைந்து பேச வேண்டும். ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். So God wants the church to be in union, in peace. சமாதானத்தோடு இருக்கணும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு சரீரமாக உருவாக்கப்பட்டது, இது ஒரு சரீரத்தில் இணைந்து இருக்கிறது. பிகாஸ் இட் இஸ் கனெக்டட் இன் ஒன் ஃப்ளஷ், ஒரே சரீரம். பிரியமானவர்களே, லெட் அஸ் ஸ்டார்ட் வித் அவர் செல்ஃப். நாம் நம்மிலிருந்து அதை ஆரம்பிக்க வேண்டும். நான் யாராவது ஒருவரோடு எனக்கு ஒப்புரவாக வேண்டிய நிலை இருக்கும் என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் திங் ஐ ஹாவ் டு டேக் எ லீட். நான் அதற்காக நான் ஒரு படி முன்னே செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, இதிலிருந்து காலத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? முதலாவது தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய சொந்த சகோதரனோடு கூட ஒப்புரவாக வேண்டும். மூன்றாவது என்னோடு கூட தேவனை ஆராதிக்கிற மக்களோடு கூட நான் ஒப்புரவாக வேண்டும். இந்த ஒப்புரவாகுதலை ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ லெட் அஸ் திங்க் அபவுட் தட் அண்ட் லெட் அஸ் பிளான் அண்ட் லெட் அஸ் ப்ரிப்பேர் அவர் செல்ஃப் டு ரெக்கன்சைல் வித் எவ்ரி ஒன். காட் பிளஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.